கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்
வகுப்பு 29.
அப்படி கட்டப்பட்டு இருக்கிறதுனாலேதான் ஆன்மாவுக்கு இறைத்தன்மையை முழுமையாக பெற முடியாமல் கட்டுண்டு கிடப்பதனாலேதான் ஆன்மாவுக்கு பசு என நம் பெரியவர்கள் பெயரிட்டார்கள். தலைமை தாங்குவதனாலே பதி, கட்டுப்பட்டிருப்பதனாலே பசு. அடுத்ததாக யார் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழும். ஒரு 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 தொடரை நாம் விளங்குகிற பொழுது அதற்கான அதற்குள்ளே இன்னொரு கேள்வி கிளம்புகிறது. பசு கட்டப்பட்டிருக்கிறது என்றால் எதனாலே கட்டப்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுகிறது. அதற்கு பதிலாக மலத்தினாலே பசு கட்டப்பட்டிருக்கிறது என்று பதில் வருகிறது. எப்பொழுதும் கட்டப்பட்டதை பசு என்றோம். கட்டுகிறதை நாம் கயிறுனாலே தானே கட்டுவோம். கயிறுக்கு பாசம் என்று பெயர். தமிழிலே பாசம் என்றால் கயிறு. யமன் பாசக்கயிறோடு வந்தான் என்று சொல்லுவது பாசம் கயிறு என்று ரெண்டுமே ஒரே அர்த்தத்தில் கொண்டவை. சில நேரத்திலே அப்படி சொற்கள் பிரயோகிப்பது வழக்கம். நடு சென்டர், கச்பிடி, இவையெல்லாம் அந்த வார்த்தை தொடரனுடைய அடையாளங்கள். இரண்டு வார்த்தைகளை ஒரே அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை அடுக்குவது. அதுபோல இந்த பாசம் என்பது கயிறு. அந்த பாசம் என்கின்ற கயிறு என்று பாசத்துக்கு ஏன், அந்த மலங்களுக்கு ஏன் பாசம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் அது எதையோ ஒன்றை கட்டி வைத்திருக்கிறது. எதனை கட்டி வைத்திருக்கிறது என்றால் அடுத்த இருக்கிற மூன்று பொருளிலே பசு என்று ஒன்று, பதி என்று ஒன்று படுத்தி விட்டோம். அது ஒன்றுக்கும் கட்டுப்படாதது. அடுத்ததாக படித்த உயிரை தான் நாங்கள் பசு என்கிறோம். ஆகவே பசுவைத்தான் அது கட்டி இருக்க வேண்டும். அதனாலே தான் கட்டிய பொருளுக்கு பாசம் என்றும் கட்டப்பட்ட பொருளுக்கு பசு என்றும் பெயர் வந்தது. இது இரண்டாவது நிலை தரிசனம். இந்த மூன்றுக்குமான தொடர்பு, கட்டுப்படாதது, கட்டுப்பட்டது, கட்டியது என்று மூன்று பொருளையும் வகுத்துக் கொள்கிறார்கள். இனி அதற்கடுத்த நிலையிலே நாம் மேல் நோக்கி செல்லுகிறோம். இந்த மூன்றிலே உறவு பற்றி நாம் பிரிக்க வேண்டுமானால் பதியும் பசுவும் ஓரினமாக இருக்கும், பாசம் தனித்து போய் நிற்கும். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அங்கேயுமா பிரிவு செய்கிறீர்கள் என்று கேள்வி எழும். எங்கும் பிரிவு செய்யாமல் ஒரு சமுதாயம் இருக்க முடியாது என்று நான் சொல்கிறேன். அது இப்பொழுது பெரிய சிந்தனையாளர்கள்தான் பிரிவில்லாத சமுதாயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரிவில்லாத சமுதாயம் லட்சியமாக முடியுமே தவிர நடைமுறைக்கு அது என்றைக்கும் சாத்தியமில்லை. அப்போ இந்த பிரிவு என்று வருகிற பொழுது இந்த மூன்றாக பிரிந்து கிடக்கிறது. மூன்றுக்குள்ளே ஒன்றுக்கொன்று ஏதாவது உறவு இருக்கிறது என்றால், ஏதாவது தொடர்பு இருந்தால் உறவு இருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த பதிக்கும் பசுவுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு என்றால் அறிவு என்கின்ற தொடர்பு இருக்கிறது. பதி முற்றறிவு பொருள், பசு சிற்றறிவு பொருள். ஆகவே அறிவு என்ற வகையிலே இவை இரண்டுக்கும் தொடர்பு இருக்கின்றன. பாசம் அறிவில் பொருள், ஆகவே அதற்கு தொடர்பே இல்லை. ஆகவே அது புரத்தி. எங்கள் ஊரிலே அதை அப்படி சொல்வார்கள், அவர் புரத்தி யார் என்று சொன்னால் நமக்கு தொடர்பு இல்லாதவர் என்று அர்த்தம். ஆகவே மலம் என்பது புரத்தி. ஆன்மாவுக்கு தொடர், இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உறவு உண்டு. இதுதான் இந்த மூன்றுக்கினுடைய உறவு நிலை. இப்பொழுது கேள்வி வருகிறது, இந்த நடுவிலே நிற்பதாகிய பசு உறவிருந்தால் போய் இறைவனோடு, சக்தி உள்ளவனாகிய ஆற்றல் உள்ளவனாகிய இறைவனோடு இந்த பசு சேர்ந்து விடலாமே, உறவிருக்கிறதே, உறவிருக்கிற பொழுது சேர்ந்து விடலாமே என்றால் அது சேர்ந்ததாய் தெரியவில்லை. பின்னே அது யாரோடு சேர்ந்தது என்று கேட்டால் அது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி வருகிறது. அது இறைவனோடு சேருவதற்கு பதிலாக மலத்தோடு சேருபட்டதனாலே தான் அது கட்டுப்பட்டது என்றால் அதை கட்டியது மலம் என்று படிக்கிறோம். ஆகவே அது அங்கே போய் சேர்ந்திருக்கிறது, இது அதை கட்டி வைத்து விட்டது. அப்போ நடுவிலே நிற்பதாகிய இந்த பசு இறைவனோடு சேராமல், தனக்கு உறவானவனாகிய இறைவனோடு சேராமல் உறவற்று கிடக்கிறதாகிய மலத்தோடு சேர்ந்ததனால்தான் அங்கே அகப்பட்டு கட்டுப்பட்டது என்ற செய்தி தெரிகிறது. இங்கேதான் கேள்வி வருகிறது, ஏன் இது நிகழ்ந்தது? மலத்தோடு இறைவனோடு சேர்ந்திருக்கலாமே, உறவானவர்கள் பக்கத்திலே இருக்கிற பொழுது தீய இந்த மலத்தோடு போய் ஏன் சேர்ந்தது என்பதற்கு நான் திருக்குறள் வகுப்பில் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன். இங்கே இந்த நூலிலே அது ஓரளவு மறுதளிக்கப்படுகிறது, ஆனாலும் என் கருத்து தவறில்லை என்பதையும் நான் பிறகு அதை நிரூபணம் செய்கிறேன். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஏன் இந்த உயிர் மலத்தோடு சேர்ந்தது என்றால், மலம் அறிவில் பொருள். நாங்கள் படித்த அளவிலே மலம் அறிவில் பொருள், அதற்கு அறிவில்லை. அது போய் தேடி உயிரை கட்டி வைக்க முடியாது, அறிவுள்ள ஒன்றுதான் ஒன்றை பெற்ற முடியும். ஆகவே மலம் ஆன்மாவை பற்றியது என்ற சொல்லிலே அர்த்தம் இல்லை. மலம் ஆன்மாவை பற்றி இருக்கிறது என்ற சொல்லிலே அர்த்தம் இல்லை என்றால் அதுக்கு அதற்கென்று சொந்தமாக ஒன்றுமே இல்லை. இந்த மேசை என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? நான் மேசையை பிடித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமே தவிர மேசை என்னை பிடிக்க முடியாது. அதுக்கு அறிவில் பொருள், அறிவில் பொருள் இன்னொன்றை நினைந்து பற்ற முடியாது. ஆகவே மலம் ஆன்மாவை பற்றி இருக்க முடியாது. ஆனால் மலம் ஆன்மாவை மலம் கட்டி இருக்கிறதுங்கிறோமே அது எப்படி என்று கேட்டால், இதுவாக போய் அதற்குள்ளே அகப்பட்டு நிற்கிறது என்பது முதல் நிலை விளக்கம். அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே நாம் படித்த பொழுது ஆரம்பத்திலே இந்த நூலிலே படித்தோம், அனாதி என்பது விளக்கம் செய்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இறைவன் இந்த உயிரையும் ஆன்மாவையும் கட்டி வைத்திருக்க மாட்டான். அவன் பெருங்கருணை உள்ளவன், தீய ஒன்றையும் நல்ல ஒன்றையும் சேர்த்து வைத்திருக்க மாட்டான். அவர்கள் அனுமான பிரமாணத்தினாலே சில உண்மையில் இருக்கிறார்கள், அது அவன் சேர்த்திருக்க மாட்டான். உயிருக்கு ஒரு அளவு அறிவுண்டு, அறிவிருக்கிற உயிர் நல்லது இருக்க தீயதை போய் சேராது என்பது இவருடைய இரண்டாவது கருத்து. அடுத்தது, மலம் வந்து ஆன்மாவை பற்றுமா என்று கேட்டால், மலத்துக்கு அறிவில்லை, ஆகவே ஆன்மாவை அது பற்ற முடியாது. அப்படியானால் முடிவாக என்ன சார் சொல்கிறீர்கள் என்றால், இறைவன் இவற்றை சேர்த்திருக்க மாட்டான், பசு அமலத்தை போய் சேர்ந்திருக்காது, மலம் வந்து பசுவை பற்ற முடியாது, எல்லாம் சரி சார், ரெண்டு சேர்ந்திருக்கிறதே, அது எப்படி சேர்ந்தது என்றதற்கு அவர்கள் சொல்லுகிற பதில், அனாதியே சேர்ந்தது என்கின்ற பதிலாக இந்த நூலிலே பதிவாகிறது. அனாதியே சேர்ந்தது என்றால் அது உனக்கு தெரியாத விஷயம், விட்டுவிடு என்று அர்த்தம். அதாவது எங்கோ ஒரு இடத்திலே அது அது அதை எப்படி சொல்வது, அனாதி என்று சொன்னால் ஆதி அற்ற நிலையிலேயே சேர்ந்து விட்டது. ஆனால் அது ரொம்ப கவனிக்க வேண்டிய இந்த நூலில் ஏற்படுத்த முக்கியமான விஷயம், முதல் நிலை படிப்பு விளங்கி அவர்களுக்காக சொல்லுகிறேன். இதுல என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அனாதியே சேர்ந்தது என்று ஏன் சொல்வான், அது உயிரினுடைய குணம் என்றே சொல்லிவிட்டால் என்ன என்று கேள்வி எழுப்பி அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அது உயிரினுடைய குணம் இல்லை, அதை அனுமானத்தினாலே நிறுவுகிறார்கள். ஏன் உயிரினுடைய குணமாக, மலம் என்பது உயிரினுடைய குணமாக இருக்கக்கூடாதா என்றால் இல்லை. ஏன் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால், குணம் இல்லாமல் போகிற பொழுது குணி இல்லாமல் போகும். மல்லிகையினுடைய வாசம் என்பது இல்லை என்றால் மல்லிகையும் இல்லை. குணம், குணம்தான் குணியை நிறுவுகிறது. ஆகவே குணமற்று போகிற பொழுது குணியும் அற்று போய்விடும். நம்முடைய முத்தி நிலை என்று பேசுகிற பொழுது மலம் நீங்குகிறது. மலம் நீங்குகிறது என்றால், மனம் உயிரினுடைய குணமாக இருந்தால் மலம் நீங்குகிற பொழுது உயிரும் நீங்கிவிட வேண்டும், முத்தியை அது அனுபவிக்க முடியாது. ஆகவே அது உயிரினுடைய குணம் இல்லை என்று இந்த நூலிலே நிரூபணம் பண்ணியிருக்கிறார்கள். படித்ததை நீங்கள் மனதிலே வைத்திருக்கிறீர்கள் என்று நினைவூட்டுகிறேன். அப்போ இது இவர்களுடைய பார்வை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நாம விளங்குவோம். ஆனால் இந்த உயிர் ஏன் உடலோ இந்த மலத்தோடு இறைவனோடு சேராமல் மலத்தோடு சேர்ந்தது என்பதற்கு நான் உங்களுக்கு முதலிலே சொன்ன விளக்கம், சைவ சித்தாந்தத்தை பொறுத்தளவிலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரே செய்தியை பல பேர் பல விளக்கம் கொடுப்பார்கள், இதிலே அது சரி இது சரி என்பதை தர்க்கபூர்வமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர இவர் உரையாசிரியர்களுக்குள்ளே முரண்பாடு காணக்கூடாது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறார்கள். ஏனென்றால் இது காற்றுக்குள்ளே கண்டுபிடிக்கிற விஷயங்கள், நம் அறிவு சூக்குமத்துக்குள்ளே காணுகிற விஷயங்கள் என்றபடியால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பார்வை இருக்கும். இப்பொழுது நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த வகுப்பிலே சொன்னதை இங்கே திரும்பவும் சொல்லுகிறேன், மிக சொல்லுகிறேன். என்னவென்றால், ஏன் உயிர் இறையோடு சேராமல் மலத்தோடு சேர்ந்ததென்றால், உயிருக்கு ஒரு குணம் இருந்திருக்கிறது. அந்த குணம் என்னவென்று கேட்டால், நல்லதும் தீயதும் இருந்தால் தீயதை விரும்புகிறதாகிய குணம் ஒன்று உயிரிடம் உயிரினுடைய குணமாக இருந்திருக்கிறது. இது எப்படி நிறுவனம் பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், இதுல எந்த செய்தியும் நான் சொல்லுகிற செய்தி இல்லை, நான் பல பல கேட்ட செய்திகளை படித்த செய்திகளை தொகுத்துத்தான் சொல்லுகிறேன். அப்போ உயிருக்கு இந்த இந்த குணம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, நல்லது இருக்க தீயதை அனுபவிக்கிற குணம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, அதை எப்படி நிறுவனம் பண்ணுவீர்கள் என்றால், ஒரு உண்மையை நிறுவனம் பண்ணுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்குத்தான் நாங்கள் பிரமாணங்கள் என்று 10 பிரமாணங்களை விளக்கம் செய்கிறார்கள். அதிலே ஒரு பிரமாணம் ஐதீகம் என்பது. ஐதீகம் என்றால் என்னவென்றால், பலகாலமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அது நிற்கிறது என்றால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கும் என்று கருதுவதை ஐதீகம். 10 பிரமாணங்களுக்குள்ளே ஐதீகம் என்பது ஒரு பிரமாணம். ஒரு குறிப்பிட்ட புளியமரத்திலே பேய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தால் அந்த பக்கமாக யாரும் போக மாட்டார்கள், அல்லது பாலடைந்த வீடு ஒன்றை பார்த்து இது பேய் வீடு என்றால் போக மாட்டார்கள். நிரூபம் கண்டவர்கள் இல்லை, ஆனால் காலாகாலமாக சொல்லப்பட்டு வருகிறபடியால் அதில் உண்மை இருக்கலாம் என்று நம்புவதையும் ஒரு பிரமாணமாக கொள்ளுகிறார்கள். அப்படி இந்த உயிருக்கு தீயதை நாடுகிற ஒரு குணம் இருக்கிறது என்பதற்கான ஐதீக பிரமாணமாகத்தான் நாம் ஒரு பழமொழியை எடுத்துக்கொள்கிறோம். என்னவென்றால், பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. பழமொழி என்றால் நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகிற பழமொழி. பழமொழிகள் வாழ்க்கை அனுபவத்தை பதிவு செய்தவை. அது நன்றாக தெரிந்த பழமொழி என்பது வெறும் விளையாட்டல்ல, ரொம்ப கவித்துவமாகவும் இருக்கும், உண்மைகளை அப்படி டக்கென்று சொல்லிவிட்டு போய்விடும். அது பழமொழியினுடைய சிறப்பு. அப்படி ஒரு பழமொழியாகத்தான் இந்த பழமொழியை கொள்கிறோம். பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும். பவ்வி என்பது மலத்துக்கு பெயர். அந்த சொல்லை கூட பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்திருக்கிறார்கள் தமிழர்கள். ஏனென்றால் அது மலத்துக்கு நான் சொல்லுகிறேன், என்ன செய்யறது, விளங்கப்படுத்துகிற பொழுது சொல்லுவேன், பி என்ற ஒரு சொல் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த அந்த எழுத்தைத்தான் பவ்வி என்கிறார்கள். அப்போ அந்த கேள்வி, அங்கே ஒரு கேள்வி பிறக்கிறது, இணைப்பினாலே ஒருவர் பழக்கம் மற்றவருக்கு ஆகும் என்பதைத்தான் இந்த பழமொழி சொல்லுகிறதா என்றால், ஏன் இதை மாறி சொன்னால் என்ன, கன்றோடு சேர்ந்த பன்றியும் புல்லு தின்னும் என்று சொல்லலாமே, இந்த பழமொழியை வைத்திருக்கலாம் அல்லவா என்று இந்த பட்டிமண்டபக்காரர்கள் போன்ற எங்களை போன்றவர்கள் ஒரு குதர்க்கம் பேசுவார்கள். ஆனால் அப்படி திண்மமாக இருந்தால் பழமொழியிலே அதை வைத்திருப்பார்கள். பழமொழி என்பது அனுபவ வார்த்தைகள் என்று சொன்னேன். அந்த அனுபவ வார்த்தை ஐதீக பிரமாணமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவ வார்த்தையிலே இதை மட்டும் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரு நாளும் கெட்டவனும் நல்லவனும் சேர்ந்தால் நல்லவன் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர கெட்டவன் நல்லவனாக வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. நீங்கள் உடனே ஏதாவது விதிவிலக்குகளை எடுத்து என்னை கேள்வி கேட்காதீர்கள். அந்த விதிக்கும் விதிவிலக்கு இருக்கும் என்று நான் முன்பு பல தரம் சொல்லியிருக்கிறேன். பெரும்பான்மை பற்றி பார்க்கிற பொழுது இதுதான் நிலை. எப்பொழுதும் கெட்டது நல்லதையும் சேர்ந்தால் இந்த கெட்டவன் நல்லவனை கெடுத்து விடுவான். அதனால் தான் ஔவையார் போன்றவர்கள் தீயாரை காண்பதும் தீதே என்று பேசினார்கள். அப்ப என்ன தெரிகிறது என்றால், ஏன் கண்டால் என்ன நட்டம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு வந்துவிடும். அந்த அடிப்படையிலேதான் அதை வைத்துக் கொண்டு நாம் என்ன, ஏன் அந்த இயல்பு வந்தது, ஒரு உயிர்க்குணம் உள்ள ஒரு பொருளுக்கு என்றால் அந்த உயிர்த்தன்மைக்குள்ளேயே கெட்டதை நாடுகிற ஒரு தன்மை இருந்திருக்கும் போல் தெரிகிறது. இது ஒன்றும் 100% செய்தியில் தெரிகிறது. அந்த இயல்பினால்தான் ஒரு பக்கம் ஒளியாகிய கடவுள், ஒரு பக்கம் இருளாகிய மலம், நடுவிலே இடைப்பட்டு நின்றது இந்த பசு. ஒளியாகிய இறையை போய் சேராமல் இந்த மலத்தை போய் சேர்ந்து அதற்குள்ளே அகப்பட்டு போனது. இப்போது கூட அது உங்களுக்கு தெரியும், அது கிறிஸ்தவத்திலேயும் அதை சொல்வார்கள், காணக்கூடாத ஒன்றை காண்பதிலே நமக்கு இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு தெரியும். காணக்கூடியது வெளிப்படையாக இருக்கிற பொருளை காண முயற்சிப்பதில்லை. காண முடியாத ஒன்றை காண்பதிலே ஆர்வம் வந்துவிடும். அது பேரின்பத்தில் சிற்றின்பத்தில் எல்லாவற்றிலும் அது பொருத்தம். என்ன செய்கிறார்கள், சில உறுப்புகளை நாம் மறைத்து வைத்திருக்கிறபடியால் தான் அந்த உறுப்பு பற்றிய ஆர்வம் பிறக்கிறது சிற்றின்பத்திலே. அதனால தான் அதை மறைத்தே வைத்திருக்கிறோம். மறைத்து வைத்திருப்பதை அதுல ரொம்ப போக வேண்டாம். மறைத்து வைத்திருக்கிற பொருளை காண வேணும் என்று விருப்பம், நமக்கு பொதுவான இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பின் காரணமாகத்தான் ஒரு பக்கம் ஒளி இருந்தது, ஒரு பக்கம் இருள் இருந்தது. இது இது ஒரு அடிப்படை விவரம் சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறேன். ஒரு பக்கம் இருள் இருக்க அந்த ஒளியை நாடி செல்லாமல் இந்த இருளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று தேடி சென்றிருக்கிறது இந்த உயிர் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி தேடி சென்ற பொழுது மெல்ல மெல்ல தேடி தேடி அந்த இருளுக்குள்ளே நுழைந்து அதற்குள்ளே என்ன இருக்கும் என்று காண விளைந்து விளைந்து உள்ளே போன பொழுது ஒரு எல்லையிலே இதனுடைய புலன்கள் எல்லாம் அல்லது இதனுடைய அறிவை மறைக்கிற அளவுக்கு, அங்கே புலன் இல்லை, இதனுடைய அறிவை மறைக்கிற அளவுக்கு இதை இருள் சூழ்ந்து கொண்டது. ஒரு குகைக்குள்ளே போனவன் உள்ளே போய் பாதை முதலியவை கூட தெரியாமல் அந்த இருளுக்குள்ளே அகப்பட்டு இருந்ததாகிய அறிவு அப்படியே அடங்கி போக அந்த இருளுக்குள்ளே ஒரு கல்லு போல கிடக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. ஒரு கல்லு போல கிடக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. ஒரு பக்கம் ஒளியாகிய இறைவன் இருக்க அங்கே செல்லாத இந்த ஆன்மா இருளாகிய மலத்தை நோக்கி நகர்ந்து அதனுக்குள்ளே அதனுடைய ஏன் நடந்தது என்றால் அது சொல்லிவிட்டேன், உயிரியல்பு நடந்து உள்ளே போய் 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 ஒரு எல்லையிலே அந்த இருளினுடைய செறிவு காரணமாக அசைய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அசைய முடியாத அந்த நிலையை கல்லு போன்ற நிலை என்றார்கள் நம் பெரியவர்கள். கல்லுக்கு வடமொழியிலே பாடானம் என்று பெயர் இருக்கிறதாம். ஆகவே ஆன்மா அப்படி மலத்துக்குள்ளே போய் அகப்பட்டு இருள் நிலைக்குள்ளே போய் அகப்பட்டு அசைய முடியாமல் எந்த அதனுடைய அறிவினுடைய எந்த பகுதியும் வேலை செய்யாத ஒரு சூழ்நிலையிலே அகப்பட்டு கிடந்த பொழுது ஆன்மா தன்னுடைய சிற்றறிவையும் இழந்து அது பாடான நிலையுற்றது. பாடான நிலையுற்றது என்றால் கல்லு போல ஆகிவிட்டது என்றார். இது இரண்டாவது படி. முதலாவது படி நான் சொன்னேன், இறைவன் ஆன்மா மலம், இறைவன் அறிவு பொருள், சிற்றறிவு பொருள், மலம் இரு அறிவில் பொருள் என்று சொன்னேன். இரண்டாவது நிலையிலே இவற்றினுடைய தொடர்பு சொல்லுகிறேன். அது அறிவு பொருள், அறிவு அறிவு பொருள் எப்பொழுதும் ஒளி பொருள் இருளை சாரவே முடியாது. ஒளிக்கு முன்னாலே இருள் நிற்காது, இருளுக்கு முன்னாலே ஒளி நிற்காது. ஆகவே இறைவனுக்கும் இந்த மலத்துக்குமான தொடர்பு என்பது என்றும் இல்லை. இறைவனுக்கும் மலத்துக்குமான தொடர்பு என்பது என்றுமே இல்லை. ஒளிக்கு முன்னாலே இருள் வர வாய்ப்பே இல்லை. ஆகவே அதை விட்டு விடுவோம். இப்பொழுது நான் சொன்னது இந்த இடைப்பட்ட சிற்றறிவுடைய பொருளாகிய அது தன் உயிரியல்பு காரணமாக மலத்துக்குள்ளே போய் மெல்ல 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 உள்நுழைந்து உள்நுழைந்து ஆழத்துக்கு போய் அறிவே இயங்க முடியாத ஒரு நிலைக்கு உட்பட்டு அசையாமல் கிடக்கிறது. இது பாடான நிலை என்று சொல்வார்கள். இனி மூன்றாவது படிநிலை சொல்லப் போகிறேன். அந்த பாடான நிலையிலே இருக்கிற பொழுது ஆன்மாவை ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவினுடைய அந்த நிலையை அதனுடைய கேவல நிலை என்று சொல்வார்கள். இது அடுத்ததாக நான் சொல்வேன். ஆன்மாவுக்கு பல நிலைகள் உண்டு, அறிவு பொருள்கள் பல நிலை கொள்ளும். அதிலே இந்த ஆன்மாவுக்கு மலத்துக்குள்ளே போய் அகப்பட்டு அகப்பட்டு சிறிது கூட அசைவில்லாமல் இருக்கிற நிலை ஆன்மாவினுடைய கேவல நிலை. இப்பொழுது நீங்கள் அந்த பயணத்திலே ஆன்மா போய் அகப்பட்டு விட்டது. ஒரு ஒரு சிறுகதை போல இதை எழுதலாம் போல் தெரிகிறது. போய் ஒரு ஒரு பொருள் அறிவு பொருள் போய் அதுக்குள்ளே போய் அகப்பட்ட அசைவில்லாமல் கிடக்கிறது. கட்டு யாரோ போட்டு வச்சிருக்கிறீங்களா? இல்லை. சரி சரி, அது இயந்திரமாக்கம். அப்போ அதுக்குள்ளே போய் அகப்பட்டு ஆன்மாவினுடைய முதல் நிலை கேவல நிலை அறிவில் பொருளாக அறிவுள்ள பொருள் ஒன்று மாறி கிடக்கிறது. இனி அதற்கடுத்த நிலை சொல்லப் போகிறேன். இப்பொழுது உறவு நிலைப்பட்டவை இரண்டு என்று முதல் சொன்னேன். உயிரும் இறையும் அறிவு பொருளாகியதாலே உறவு நிலைப்பட்டவை. அடுத்தது இறைவனுடைய இன்னொரு இயல்பை சொல்லி இருக்கிறார்கள். அது பெருங்கருணை கொண்டது. அதனுடைய கருணைக்கு ஒரு அளவில்லை, பெருங்கருணை கொண்டது. இதையும் இறைவனுடைய குணங்களிலே ஒன்றாக பேரருளுடைமை என்று அதனுடைய அந்த குணங்களிலே ஒன்று சொல்றாங்க. அருளுடைமை எங்களுக்கு தெரியும், பேரருளுடைமை என்றால் அது அளவில்லாத அருள் கொண்டது. இப்பொழுது ஆன்மா இறைவனை சார்ந்திருக்க வேண்டும், சாரவில்லை, சும்மாவாவது இருந்திருக்கலாம், மலத்தை சார்ந்து விட்டது. நாம இருந்தால் பார் நம்மிடம் வரவில்லை, இவர் அங்கே போனவர் கிடக்கட்டும் என்று நினைப்போம். அது நம்முடைய அருளுடைமை. இறைவன் பேரருளுடையவன் என்றபடியால் அவன் என்ன செய்கிறான், பார்க்கிறான். அது ஒரு அறிவு பொருள் இருளுக்குள்ளே போய் அகப்பட்டு தன்னுடைய இயல்பான இயக்கம் அத்தனையும் இழந்து இதிலே ஒரு இடைச்செருகளாக சொல்லுகிறேன், அறிவு பொருளுக்கான லட்சணம் இச்சை கிரியை ஞானம். ஒரு அறிவு ஒரு பொருளுக்கு அறிவு இருக்கிறது என்றால் அதற்கு அறிவு இருக்க வேண்டும், அதற்கு விருப்பம் இருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும். இது மூன்றும் ஒருமித்து இருக்க வேண்டும். இவற்றில் ஒவ்வொன்று இருந்தாலும் அது அறிவு பொருளாக ஆகாது, மூன்றும் ஒருமித்து இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த மூன்றும் ஒருமித்திருக்கிற விஷயங்களிலே ஆன்மாவும் ஒன்று. இந்த இந்த ஆன்மாவுக்கு அறிவு இச்சை செயல் மூன்றும் மலத்திடம் அகப்பட்டதால் மூன்றும் செயலற்று போய்விட்டது, மூன்றையும் அது விழுங்கிவிட்டது. அது ஒன்றையும் அறியவும் முடியவில்லை, செயல்படவும் முடியவில்லை, விரும்பவும் முடியவில்லை. அறியவும் செயல்படவும் முடியாத பட்சத்திலே விரும்பவும் முடியாது, விரும்பவும் முடியவில்லை. அப்படி ஒரு இறுக்கத்துக்குள்ளே அகப்பட்டு கிடந்து அது கிடக்கிறது, சில காலம் கிடக்கிறது. நான் ஒரு கதை சொல்வது போல சொல்லுகிறேன், இதெல்லாம் இல்லைப்படுத்தி சொல்லுகிறேன், எல்லைகள் இல்லாத விஷயங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி கிடக்கிற பொழுது ரொம்ப நாள் கிடந்த உடனே, இருட்டுக்குள்ளே அகப்பட்டு கிடந்த உடனே என்னவோ ஏதோ அது அறிவு பொருள், அகப்பட்டு கிடக்கிற ஆன்மா அறிவு பொருள். ஆகவே அதற்குள்ளே இச்சை கிரியை ஞானம் என்பவை இயல்பாக பொருந்தி இருக்கும். இப்பொழுது அது மறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர இல்லாமல் போகவில்லை. அப்படி இருக்கிற காரணத்தினாலே ஒரு எல்லைக்கு மேலே அதற்குள்ளே நான் இந்த இருளுக்குள்ளே அகப்பட்டு விட்டேனே என்ற வெறுப்பும், இதுல இருந்து நான் தப்ப முடியாதா என்ற விருப்பும் உருவாகும். திரும்பவும் சொல்லுகிறேன், அதற்கு இயல்பாக அறிவு இருக்கிறது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இருளுக்குள்ளே போனோடனே நாம் செயலற்று போய் இருக்கிறது போல நிற்கிறது. கொஞ்ச நேரம் நின்ற உடனே நான் தவறான இடத்துக்கு வந்து விட்டேனே, அந்த இடத்திலே இருந்து தப்ப வேணுமே என்று ஒரு விருப்பமும், இந்த இடத்துக்குள்ளே நான் அகப்பட்டு இப்படி துன்பப்படுகிறேனே என்று வெறுப்பும் உண்டாகும். அப்படி இந்த ஆன்மாவுக்கும் உண்டாகியதாக சொல்கிறார்கள். அப்படி உண்டான உடனே அதற்கு வினை தொடங்கி விட்டது. இங்க பாருங்கள், ஆணவத்தோடு கண்மம் மாயை வந்து பொருந்தும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். கண்மம் மாயை இப்ப வந்ததல்ல, அது ஏற்கனவே இருக்கிறது, அது வந்து பொருந்துகிறது. வினை என்பது செயல், உங்களுக்கு தெரியும். கண்மம் என்ற சொல்லுக்கு வினை என்ற அர்த்தம், அதை நீங்கள் நன்றாக புரிந்து வடமொழியிலே கண்மம் என்பார்கள். கர்மம் பீடம் என்று சொல்லுகிற செயல் நடக்கிற இடத்திற்கு கர்ம பீடம் என்று சொல்லுகிறோம். கர்மம் தான் கண்மம் என்று நின்றது. ஆகவே வினை, அதற்கு வினை என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். ஆணவத்துக்குள்ளே அகப்பட்ட காரணத்தினாலே உயிருக்கு விருப்பு வெறுப்பு உண்டாக வினை வந்து பொருந்தியது. இதை தெரிந்து கொள்ளுங்கள், வினை என்பது வந்து பொருந்தியது. இப்பொழுது வினை பொருந்திவிட்டால் இன்னொரு செய்தியை வினை பற்றி சொல்கிற பொழுது சொல்லுகிறார்கள், வினைக்கு என்ன இயல்பு என்றால், ஒரு வினையை யாராவது நீங்கள் ஆன்மா ஒன்று செய்தால் அதனுடைய பயனை அது அனுபவித்தே ஆக வேண்டும். அது நல்வினையோ தீவினையோ ஒரு வினை செய்தால் அந்த வினையினுடைய பயனை அது அனுபவித்தே ஆக வேண்டும். இப்பொழுது இருளுக்குள்ளே ஆணவ இருளுக்குள்ளே ஆகப்பட்ட ஆன்மாவுக்கு வெறுப்பும் விருப்பும் உண்டாகி இதிலிருந்து தப்ப முடியாதா என்று ஏக்கம் உண்டாவுடனே பெருங்கருணையாளனாகிய இறைவனுக்கு அந்த ஏக்கம் புரிகிறது. அது விரும்பி வெளியிலே வர வேணும் என்று விரும்பத் தொடங்கினவுடனே துணை புரிய வேண்டிய கடமை பேரறிவாளனுக்கு உருவாகிறது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே சொந்தக்காரன், சொந்தக்காரன் இவன் கேட்காமல் இருந்து விட்டுட்டு இருக்கலாம், கேட்கிற நிலைக்கு வந்தவனே உதவத்தான் வேண்டும். கேட்காமலே உதவக்கூடியவன் அவன். இந்த உயிர் கடந்து வாடுவதை பார்த்த உடனே, இருளுக்குள்ளே வாடுவதை பார்த்த உடனே இறைவன் என்ன நினைக்கிறான், இந்த உயிரை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி நினைத்தால் இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு வந்துவிடுமே, அது அவனுடைய இன்னொரு குணத்தை பாதிக்குமே என்று கேள்வி வரும். அதற்காக நம் பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள், இறைவனையும் இறைவனுடைய ஆற்றலையும் ரெண்டு பொருளாக ஆக்குகிறார்கள். இறைவனையும் இறைவனுடைய ஆற்றல், இப்ப நான் இருக்கிறேன், இப்ப என்னுடைய கையை இப்படி தூக்குகிறேன் என்றால் இந்த கையை தூக்கியது என்னுடைய சக்தி. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், என்னுடைய சக்தி தூக்கியதென்றால் நான் என்று ஒருவன் இருக்கத்தானே வேண்டும். மண்டையை கொஞ்சம் குழப்புகிற விஷயம், என்னுடைய ஆற்றலினாலே இந்த பேனையால் எழுதுகிறேன் என்றால் எழுதுவதற்கு பயன்படுவது என்னுடைய சக்தி, அதை எழுத தூண்டுவது நான். இந்த நானுக்கு சிவம் என்றும் அதனுடைய ஆற்றலுக்கு சக்தி என்றும் பெயர் வைத்தார். திரும்பவும் சொல்கிறேன், நான் என்று நினைக்கிற அந்த விஷயத்துக்கு சிவம் என்றும் அதனுடைய செயல்பாடு ஆற்றலுக்கு சக்தி என்றும் பெயர் வைத்தார்கள். என்ன பிரச்சனை என்றால், இறைவன் இந்த உயிர்களை காப்பாற்றவும் வேண்டும், ஆனால் அவற்றோடு தொடக்குறவும் படாது. இத்தனை மூளையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்க ஆச்சரியமாக இருக்கிறது. இறைவன் ஆன்மாவை காப்பாற்றவும் வேண்டும், கதாநாயகம் வரவும் வேண்டும், ஆனால் அவரோடு இவருக்கு தொடர்பு வந்தால் அவர் இந்த ஆன்மாவோடு தொடர்பு பட்ட ஒருவராக ஆகிவிடுவார், தொடக்குறவும் படாது. அதுக்காக என்ன செய்தார்கள், இறைவனையும் சக்தியையும் இரண்டு கூறுகளாக கொண்டு ஒரு சுடரிலே ஒளியும் வெளிச்சமும் இருக்கிற பொழுது நாம் இரண்டையும் ஒன்றாகத்தான் காணுகிறோம். சில வேளைகளிலே பிரித்து காண்பது போல இதை பிரித்து விட்டு இறைவன் தொடக்குற மாட்டான், அவனுடைய சக்தி தொடக்குற்று இந்த உயிரை காப்பாற்றும் என்றார். இதையெல்லாம் சும்மா காதிலே கேட்டு பதிர்த்து வையுங்கள். நூல் இதை ரொம்ப அவர்கள் இது நான் நினைக்க முடியாத அளவுக்கு அவர்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு போய்விட்டார். அது என்ன செய்கிறது, இறைவன் அப்படியே தொடக்குறாமல் நிற்க அவனுடைய சக்தி தொடக்குற்று இந்த துன்பப்படுகிற உயிரை காக்க நினைக்கும். அதனாலே தான் சக்தியை பெண் வடிவமாக கொண்டார்கள். பெண் வடிவத்துக்கு என்ன சிறப்பு என்றால் கருணை அதனுடைய இயல்பு. அப்படி இருந்தால்தான் அவள் பெண், அப்படி இல்லாவிட்டால் அவள் பெண்ணே அல்ல. அதனால்தான் தாடகையே பெண் இல்லை என்று விஸ்வாமித்திரன் சொல்லிவிட்டான். அப்போ அந்த பெண் என்ற அந்த அமைப்பு, அதனாலே தான் இறைவனுடைய சக்திக்கு பெண் வடிவம் கொடுத்தார்கள். சக்தி என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பவர், ஆற்றல். சக்திக்கு பெண் வடிவம் கொடுத்ததற்கு காரணம், இறைவனுடைய சக்தி என்பது கருணைத்தன்மை கொண்டது. அதனாலே அதை தனியே கொடுத்து அது இந்த உயிர்களை காப்பாற்ற முயற்சிக்க போகிறது. இறைவன் பேசாமல் நிற்க இதெல்லாம் எப்படி சிந்தித்தார்கள் என்று நான் நினைத்து வியக்கிறது உண்டு. இறைவனையும் சக்தியையும் பிரித்து இறைவனை தொடக்குறாமல் நிற்கிறவன் என்றும் சக்தி தொடக்குறும் என்றும் சொல்லி இவற்றை வைத்து கொண்டு இவர்கள் காட்டுகிற வித்தை என்பது ரொம்ப ஆச்சரியமானது. இப்பொழுது இறைவன் இந்த உயிரை மீட்டெடுக்க வேண்டும், மலத்திலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும். அவன் பேசாமல் இருப்பான், அவன் தொடக்குற மாட்டான் சிலமிலன் என்று சொல்லிவிட்டார். இந்த நூலிலேயே சொல்லுகிறார். அப்போ அவன் பேசாமல் இருந்தால் அவனுடைய சக்தி தொடர்பு பட்டு என்ன செய்ய போகிறது என்று கேட்டால், இந்த உயிரை இந்த மலத்திலே இருந்து மீட்டெடுப்பதற்கான காரியத்தை செய்ய போகிறது. அது கூட என்ன செய்யும் என்று கேட்டால், அந்த சக்தி கூட என்ன செய்யும் என்று கேட்டால், அது காற்றல் இல்லையா என்றால் அது நேராக வந்து பிடிச்சு தூக்கி இங்கால போடலாம் என்றால் அப்படி போடாது. உயிராக மீண்டு வர வேண்டும், அதற்குரிய துணைகளை சக்தி செய்யுமே தவிர தான் போய் பிடித்து கையிலே கொண்டு வராது. ஆன்மாவை மலத்திலே இருந்து விமிட்டு கொண்டு வராது. அது என்ன செய்யும் என்றால் உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஆயத்தங்களை அதற்கு பண்ணி கொடுக்கும். அப்படி ஆயத்தம் பண்ணி கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது ஆயத்தம் பண்ணி கொடுப்பதற்கான ஒரு மூலங்கள் தேவை. அந்த மூலமாகத்தான் எங்கே இருந்து இந்த ஆயத்தங்களை அது செய்து கொடுக்கிறது என்று கேட்ட பொழுதுதான் மாயை என்ற மூன்றாவது மலம் வந்து சேருகிறது. நிலைத்த பொருளாகிய மூன்றாவது மலம் வந்து சேருகிறது. இந்த மாயை என்ற மலம் அது உள்பொருள் தான். இதுவரைக்கும் இவர்களோடு தொடர்பில்லாமல் இருந்தது. இப்பொழுது இந்த உயிரை மீட்டெடுத்து வெளியிலே கொண்டு வர வேண்டும், அதற்கு அனுபவங்கள் அதுக்கு உண்டாக்க வேண்டும். அனுபவங்கள் உண்டாக்குவதற்குரிய பொருளை உண்டாக்குவதற்கு இந்த மாயையை மூலப்பொருளாக சக்தி எடுத்துக்கொள்கிறது. அந்த மாயை என்ன செய்யும் என்று கேட்டால் இந்த உயிர் பொருளுக்கு ஒரு அளவு விளக்கம் கொடுப்பதற்காக மலத்தின் வழி இறுகி போய் கிடந்து அதனாலே வினையுண்டாக்கி கொண்டிருக்கிற உயிரை அந்த மலத்திலே இருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த மாயை என்ற பொருளை சக்தி பயன்படுத்துகிறாள். அது என்ன உபகாரம் செய்யும் என்றால் அதை வைத்து என்ன செய்வாள் என்றால் மாயையும் சடப்பொருள், அதுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. அது பேச அதுவும் சடப்பொருள் என்றபடியால் அது சும்மா அதை வைத்து அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுப்பார். அதைத்தான் கலை என்று நாங்கள் படித்தோம், கலைகள் என்று படித்தோம். சக்தி ரூபங்களாக பேசப்பட்டனவே பல கலைகள், ஒரு அட்டவணை படிக்கிற பொழுது படித்தோமே. அந்த கலைகளூடாக சக்தியினுடைய ஆற்றல் மாயையை இயக்குவதற்கு துணை செய்யும். அப்படி அந்த மாயையை இயக்குகிற பொழுது மாயையிலே இருந்து உயிருக்கு சில உபகாரங்களை சக்தி செய்வார். என்ன உபகாரம் என்றால் தனு, கரண, புவன, போகம் என்கின்ற நான்கையும் கொடுப்பார். எல்லாம் வடமொழி சொற்கள். ஆகவே நமக்கு முதல் சித்தாந்தத்துக்குள்ளே வருகிறவர்களுக்கு இது என்ன சாமி, இது ஒன்றும் புரியவில்லையே என்று, உங்களுக்கு எல்லாம் இது நன்றாக புரியும், மற்றவர்களுக்கு இது புரியாது என்றபடியால் சொல்கிறேன். தனு என்றால் உடம்பு, ஒரு உயிருக்கு ஒரு உடம்பு வேண்டும், அனுபவம் பெற, அது அது சூக்மமாக இருந்து அனுபவம் பெற முடியாது. ஆகவே அதற்கு ஒரு உடம்பு கொடுக்க வேண்டும். அதை மாயையிலே இருந்து செய்து கொடுப்பார். மாயையை துணை காரணம் என்று சொல்வார்கள். ஒரு ஒரு பொருளை இயக்குவதற்கு மூன்று காரணம், முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று மூன்று காரணங்களை பேசுகிறார்கள். அதை எப்படி விளக்கம் செய்வார்கள் என்றால், ஒரு மண்ணை களிமண்ணை வைத்து ஒரு குயவன் திருகை கூடாக பானை செய்கிறான். அப்படி பானை செய்கிற பொழுது மண் என்பது முதல் காரணம், மண் என்பது முதல் காரணம், அந்த திருகை கல் என்பது துணை காரணம், செய்கிற குயவன் என்பது நிமித்த காரணம் என்று மூன்று. இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஒரு பானை உருவாகும். அப்படி இந்த ஆன்மாவுக்கு துணை காரணமாக இருப்பது இந்த மாயை, நிமித்த காரணமாக இறைவனுடைய சக்தி இருக்கும். முதற் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம், திருகைக்கல்லு, அதிலே இறைவனை நான் அதை 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 திருப்பி சொல்கிறேன். அந்த தொடர்ச்சியிலே அது விடுபடாமல் இருக்கு. மூன்று காரணங்களிலே இந்த மாயை என்கின்ற துணை காரணத்தை கொண்டு இந்த சக்தி செயல்பட தொடங்குகிறது. நான் இது சொல்லி முடிந்த பிறகு உங்களுக்கு யாராவது ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள், இப்ப வேண்டாம். அந்த மாயை என்பது என்ன செய்கிறது என்றால், மாயையிலிருந்து இந்த மூன்று பொருட்கள் தனு கரண புவன போகம் நான்கையும் சக்தி உருவாக்குவார். தனு என்பது உயிருக்கான ஒரு உடம்பு, கரணம் என்பது அந்த உடம்பிலே பூட்டப்பட்டிருக்கிற கருவிகள், அந்த உடம்பு இயங்க வேண்டும், உள்ளே பேட்டரி போடுவது போல இயங்க வேண்டும், அதற்கான கருவிகள் தனு கரணம் எனப்படுகிறது. எங்கே இயங்குவதென்றால், அது இயங்குவதற்கு ஒரு இடம் வேணும், அது புவனம் எனப்படுகிறது. அது இயங்கி பெறப்படக்கூடிய அனுபவம் புவனம் எனப்படுகிறது. அது இயங்கி அனுபவ பெறக்கூடிய அனுபவத்தை போகம் என்கிறார்கள், தனு கரண புவன போகம். அப்போ ஏதாவது ஒரு கண்ம வினையை அனுபவித்த உயிர் அந்த கண்ம வினையை திருப்பி செயல்படுத்துவதற்கான இவ்வளவற்றையும் மாயையிலே இருந்து இறைவனுடைய சக்தி உருவாக்கி கொடுக்கும். இதுதான் நம்முடைய அடிப்படை உண்மையை நம் பெரியவர்கள் உணர்ந்து கொண்ட விஷயம். இப்பொழுது உயிர் அகப்பட்டு கிடக்கிறது, அதற்குள்ளே ஓரளவு வினை பிறக்க தொடங்கி, எண்ண அளவிலே வினை பிறக்க தொடங்கி விட்டது. நான் சொல்லுகிறதெல்லாம் முடிவல்ல, மூலகன்மம் என்பது பற்றி பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். அது இயங்க தொடங்கி இயங்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது. விருப்பு வெறுப்பு தோன்றியபடியால் அதற்கு எண்ணத்தளவிலே செயல் வந்து வினை வந்து விட்டது. இப்பொழுது அது இயங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும், அந்த வினையை தீர்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். ஏன் வினையை தீர்க்க வேண்டும் என்றால், வினை அனுபவத்தை அனுபவிக்க அனுபவிக்கத்தான் ஆன்மா அனுபவம் பெற்று அனுபவம் பெற்று மலத்திலே இருந்து அது கலர முடியும். அதுக்காகத்தான் இந்த அனுபவம் தர வேண்டும். அனுபவத்துக்கு சக்தி துணை நிற்கிறாள். மாயை அதற்கு முதற் பொருளாக நின்று துணை பொருளாக நின்று என்ன செய்கிறது, இந்த தனுகரண புவன போகங்களை உருவாக்கி கொடுக்கிறது. அப்படி உருவாக்கி கொடுக்கிற பொழுது அந்த உயிர் இயங்க ஆரம்பிக்கிறது, ஓரளவு இயங்க ஆரம்பிக்கிறது. அந்த நிலையை தான் நாங்கள் இப்பொழுது தத்துவமாக படிக்கப் போகிறோம். அப்படி அந்த அது இயங்குவதற்காக பல நிலைகளிலே மாயையை இறை சக்தி தயார் பண்ணும். பல நிலைகளிலே அந்த மாயையை தயார் பண்ணி உயிரை மெல்ல 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 இயக்கத்துக்கு கொண்டு வரும். அப்படி அது கொண்டு வருவதற்காக வைக்கப்படுகிற நிலைக்கு தத்துவங்கள் என்று பெயர். அதை புரிந்து கொள். தத்துவம் என்றால் நாங்கள் இப்ப படிக்கிற அந்த தத்துவம் அல்ல, தத்துவம் என்று இங்கே பேசப்படுகிறது. உயிர் அனுபவத்திற்கு இறைவனாலே இறைவியாலே அல்லது சக்தியாலே கொடுக்கப்படுகிற பல நிலைகள், இவை ஒவ்வொன்றும் ஒரு தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தத்துவங்களை 36 தத்துவங்களாக நம் பெரியவர்கள் பிரித்து கொண்டார்கள். அந்த 36 தத்துவங்களுக்குள்ளே இந்த உயிரை கொண்டு வந்து 36 தத்துவங்களையும் மாயையிலே இருந்து உருவாக்கி அதற்குள்ளே இந்த உயிரை கொண்டு வந்து பொருத்தி அது தன் வினையை அனுபவித்து அதனாலே அனுபவம் ஏற்பட்டு அந்த அனுபவத்தினாலே தத்துவங்களை கடந்து 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 மெல்ல ஏறி கடைசியிலே 36வது தத்துவத்தையும் அது கடக்கிற பொழுது இறையோடு இணைகிற தன்மையை பெறுகிறது. அதை முத்திநிலை என்கிறார். நான் சொன்னேன், ஆணவத்தின் வயப்பட்டு இயங்க முடியாத நிலை ஆன்மாவினுடைய கேவல நிலை. தத்துவங்களுக்கு உட்பட்டு ஓரளவு இயங்கக்கூடிய நிலை சகல நிலை. தத்துவங்களை கடந்து இறைவனை சேர்கிற நிலை முக்தி நிலை, அதாவது சுத்த நிலை என்றப்படுகிறது. இந்த மூன்று நிலையையும் தத்துவங்களையும் நமக்கு விளங்கம் பண்ணுவதுதான் இந்த குறளினுடைய வேலை. இது எப்படி இந்த தத்துவங்களை உருவாக்கி மலங்களை பிரித்து என்ன மாயையை பிரித்து உருவாக்குகிறார் என்பதை நாங்கள் மேலே இனி படிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த அளவிலே இந்த விளக்கத்தை நிறுத்தி, அடுத்த முறை இதுவரை நான் சொன்னதெல்லாம் அடிப்படைகள், உயிரை உயிர் மலம் இவற்றுக்கான தொடர்பு, ஏன் மலம் அகப்பட்டது, இது விடுபடுவதற்கு சக்தி எப்படி துணை செய்கிறார், அதற்காக மாயை கொண்டு இவை உருவாக்குகிறாள் என்றேன். இனி இந்த 36 தத்துவமும் எப்படி உருவாகின்றன, ஏன் உருவாகின்றன என்று படித்து விட்டோமானால் அதற்கு பிறகு நாம் நூலை படிக்கலாம். படிக்கிற பொழுதுதான் நாம் விளங்கியது என்ன, அவர்கள் விளங்கப்படுத்துவது என்ன என்கின்ற மாற்றம் நமக்கு புரியும். ஆகவே இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிப்பாட்டுகிறேன். அடுத்த வகுப்பிலே இந்த தத்துவங்கள் உருவான விதம் பற்றி சொல்வேன். சொல்லிவிட்டு நானே மறந்து போய்விடுவேன், நீங்கள் நினைப்பு வைத்து நினைப்பூட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அடுத்த வகுப்பிலே இந்த இதுவரைக்கும் நாங்கள் தத்துவம் உருவாக வேண்டிய காரணம் சொன்னோம், ஆணவம் கண்மம் மாயை விளங்கி கொண்டோம். இனி மாயையிலே இருந்து இந்த தத்துவங்கள் உருவாகிற முறையை இந்த இடத்திலே வைத்து நாம் பூரணமாக விளங்க வேண்டும். அடுத்த வகுப்பிலே அதை விளங்கப்படுத்துவேன்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.